மனுஷன ஆண்டவர் தன்னுடைய சாயலாக படைக்கும் போது அவனுக்குள்ள நித்தியத்தை வைத்தார் அப்படின்னு எக்லீசியாஸ்டஸ் பிரசங்கி புக்கு நமக்கு சொல்லுது. அவனுக்குள்ள நித்தியத்தை வைத்தார், நித்தியத்தை வைத்தார்னும் போது மனுஷனுக்குள்ள ஒரு பேரின்பத்துக்கு சந்தோஷத்துக்கு பாக்கியத்துக்கு ஒரு ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு அலமான தாகத்தை வாஞ்சைய பசிய மனுஷனுக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஒரு ஒரு பெரிய வாஞ்ச, ஒரு லாங்கிங்னு வாங்க தமிழ்ல, லாங்கிங்னா ஒரு பெரிய ஏக்கம், எதுக்கு? இன்பத்துக்கு, சந்தோஷத்துக்கு, பாக்கியத்துக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அது தவறில்லை. அது ஆண்டவர் தான் அவர் மனுஷனை உருவாக்கும் போதே மனுஷனுக்கு கொடுத்ததா பார்க்கிறோம். ஆனா என்ன பிரச்சனை ஆயிப்போச்சு, பாவம் வந்து மனுஷனை கெடுத்த பிறகு மனுஷனுடைய ஆயுசே அத அந்த இன்பம் அந்த பேரின்பத்தை தவறான இடங்கள்ல தேடுறது, தேடி ஏமாற்றம் அடையிறது தான் மனுஷனுடைய ஆயுசாவே மாறிப்போச்சு. புரியுதுங்களா? ஆண்டவர் அந்த ஏக்கத்தை ஆரம்பத்திலேயே மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ஏக்கம் உள்ள அந்த பசியோடு வாழுகிற மனிதன் வந்து அந்த ஏக்கத்தை தவறான இடங்கள்ல தேடி 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 ஏமாற்றம் அடையிறது தான் அவனுடைய ஆயுசாவே முடிஞ்சு போச்சு. பாவம் அதுதான் மனுஷனுக்கு பரிதாகமா செஞ்சிருச்சு. அது ஆண்டவர் ஏற்படுத்தினது. மனுஷனுக்கு பாவம் அந்த ஒரு பைத்தியகார மாதிரி மனுஷனை ஆக்கிட்டதுனால எத்தனை தடவை ஏமாற்றம் அடைந்தாலும் அதைத்தான் நான் தேடுவேன்னு மனுஷன் இருக்கிறான். அடம் பிடிச்சு அது எனக்கு திருப்தி தராது, தராதுன்றது தெரியுது திருப்பி திருப்பி, ஆனா அதைத்தான் தேடுவேன்ற ஒரு ஒரு அடம், ஒரு ஒரு அடம் மனுஷனுக்கு வந்துருச்சு பாக்குறோம். இது வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறதா இருக்கிறதுனால ஒரு ஒரு வெறி மாதிரி, ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வெறி, இன்பம் வேணும், சந்தோஷம் வேணும்ன்ற ஒரு வெறி. அது பணம் திருப்தி செய்ய முடியாது, குடி திருப்தி செய்ய முடியாது, பொருட்கள் திருப்தி செய்ய முடியாது, செக்ஸ் திருப்தி செய்ய முடியாது. அது அது திருப்தி செய்யக்கூடிய ஒரே இடம் எங்க அப்படின்னும் போது இன்னைக்கு காலில் நம்ம படிச்ச மாதிரி சங்கீதம் 16:11, உம்முடைய சமூகத்திலேயே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, உம்முடைய சமூகத்திலேயே நித்திய பேரின்பம் உண்டு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வார்த்தைகள், ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்டசின்னு வாங்க, ஒரு ஆவிக்குரிய பேரின்பம், ஒரு ஒப்பிட முடியாத, நம்மளால விவரிக்க முடியாத, சொல்லி முடியாத ஒரு ஆனந்தம், ஒரு மனுஷனுக்கு இன்பம், அது கடவுள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா கடவுள் தான் மனுஷன் அப்படி உருவாக்குனதா நம்ம பார்க்கிறோம். அதனோடு தான் அது ரொம்ப ஒரு ஒரு பெரிய லாங்கிங், ஒரு வாழ்க்கையில போர் அடிச்சுக்கிட்டு இருக்காம ஒரு என்ஜாய் பண்ணணும்னு ஒரு ஆசை மனுஷனுக்கு, ஒரு தனிமையா இருக்காம ஒரு அந்யோன்யத்துல வாழணும்னு ஒரு ஆசை மனுஷனுக்கு. தனியா இருக்கிறது இஷ்டம் இல்லை இல்லைங்களா. உள்ளுக்குள்ள ஏக்கம் என்ன, நான் ரொம்ப அந்யோன்யமா வாழணும்னு ஒரு ஆசை. ஒரு ஒரு போர் அடிக்காம லைஃப்ல ஒரு அட்வென்ச்சரஸா இருக்கணும், ஒரு ரொம்ப போர் அடிச்சுட்டு லைஃப் இருக்காம ஒரு அட்வென்ச்சரஸா இருக்கணும்ன்ற ஏக்கம் நம்ம எல்லாருக்கும் வருது இல்லைங்களா. நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, இப்படி அமைதியா உட்கார்ந்து இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பசியா ஒரு ஒரு ஆத்மா ஏங்குது. பசி, அதுக்கு ரொம்ப பசி எடுக்குது, பசியோட அந்த ஆத்மா இருக்குது. அந்த பசி வந்து ஆண்டவருடைய குரல், மனுஷனை உருவாக்கும் போது ஆண்டவருடைய குரல், அது என்கிட்ட தான் அது நான் திருப்தி செய்ய முடியும், அதை நான் தான் திருப்தி செய்ய முடியும், நான் தான் திருப்தி செய்ய முடியும்னு உள்ளுக்குள்ள அந்த ஏக்கம் வந்து, இட் இஸ் அ வாய்ஸ் ஆஃப் காட், அதை நான் தான் திருப்தி செய்ய முடியும். ஆனா சோககரமானது என்ன, மனுஷன் பாவத்துல விழுந்ததுனால அது மற்ற எல்லா தவறான வழிகள்லையும் திருப்தி செய்யறதுக்கு மனுஷன் பார்க்கறான். அது ஆண்டவருடைய குரல்னு தெரியாம திடீர்னு அந்த ஏக்கம் வரும்போது, ஓ அதைத்தான் தேடுது, இதைத்தான் தேடுதுன்னு தவறான பாவ வழிகள்ல மனுஷன் போறது தான் நம்ம பார்க்கறோம். நம்மளும் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ரெஸ்ட்லெஸ் மனுஷன், ரெஸ்ட்லெஸ்ஸா மனுஷன் இருக்கிறான். அந்த ஏக்கம் பாருங்களேன், கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன்றியே அப்படின்றோம் இல்லைங்களா. ஏதாவது செஞ்சுகிட்டே இருக்கணும், சின்ன பிள்ளைங்களை பார்த்து ஏதாவது செஞ்சுகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பண்ணும், போர் அடிக்க கூடாது, யார் கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது ஒரு ஏக்கம் மனுஷருக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஏக்கம் ஏற்படும் போது அந்த ஏக்கத்துல மனுஷன் எப்படி கூட ஃபீல் பண்றான், நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோம். நமக்கு எப்ப ஒரு டைம்ல என்ன ஆகுது, நம்ம நிக்கிற இடத்த விட்டு மற்றது எல்லாமே கிரீனா இருக்கிற மாதிரி தெரியும் இல்லைங்களா. நம்ம இருக்கிற இடம் தான் ரொம்ப வெறுமையா, மற்ற இடங்கள்ல எல்லாம் அவங்க அவ்வளவு நல்லா இருக்காங்க, இவங்க அவ்வளவு நல்லா இருக்காங்க, அது நல்லா இருக்காங்க, நம்ம தான் ரொம்ப இப்படி இருக்கிறோம். அது அது எனக்கு திருப்தி செய்யும், இது எனக்கு திருப்தி செய்யும்னு அதை திருப்தி செய்யறதுக்கு மனுஷருங்க என்ன செய்யறது, பாருங்களேன் பல காரியங்கள் ஓ இப்படி ரொம்ப போர் அடிக்கும், அதனால ஒரு பெரிய சீனிக் வெக்கேஷன்ஸ்க்கு நம்ம போனா நமக்கு திருப்தி ஆகும் இல்லைங்களா, நல்ல ஒரு பிக்னிக் போனா திருப்தி ஆகும் அப்படின்னு அந்த மாதிரி போறது இல்ல. அடிக்கடி நமக்கு என்ன வருது, இந்த காலத்துல எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சி பார்க்கணும் அப்படின்றதுனாலதான் டிவி சினிமா எல்லாம் ஃபேமஸ் ஆகுது. பிரம்மாண்டமான காட்சிகள், ரொம்ப அட்வென்ச்சரஸான காட்சிகள், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பசி, அது பார்த்தா நமக்கு திருப்தி ஆகும். இல்லனா ஸ்போர்ட்ஸ் நமக்கு திருப்தியை கொடுக்கும், இல்ல உலக பிரகாரமான சாதனைகள் நமக்கு திருப்தியை கொடுக்கும். அதை தேடி 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 போனாலும் கடைசியில மனுஷன் அந்த பசியோடு தான் நிக்கிறான் இல்லைங்களா. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அது எனக்கு திருப்தி செய்யணும்னு தூரம் பார்க்கும்போது கிரீனா இருக்கு. எங்க வேலையெல்லாம் சொல்லுவாங்க, த கிராஸ் ஆல்வேஸ் லுக்ஸ் கிரீனர் ஆன் த அதர் சைடுன்னு. அதாவது அந்த பக்கம் பார்க்கும்போது கிரீனா தெரியும், ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம இருந்த இடமே எவ்வளவு நல்லா இருந்துச்சேன்ற மாதிரி நமக்கு தோணும் இல்லைங்களா. வேலையில விட்டு போயிருவாங்க சில பேர், அங்க நல்லா சம்பளம் கொடுக்க அங்க ரொம்ப நல்லா இருக்குது வேலை பார்த்தா ஐயோ ஏன் விட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பக்கம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா அங்க போய் அது எனக்கு திருப்தி செய்யும் அப்படியே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு போய் தொட பாக்குறேன், ஏதாவது ஒரு தொட பாக்குற பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு பிடிச்சி நம்ம இது பண்ணலாமான்னு பாக்குறேன். இது அது வித்தியாசமான விதங்கள்ல இருக்கலாம், ஒரு ஒரு என்ன சொல்லலாம், சில சில மூவிஸ் இருக்கலாம் அது எனக்கு திருப்தி செய்யும், ரொம்ப அருமையான மூவி வந்திருக்கும். இல்ல ஒரு குடியில மனுஷருங்க போலாம், பொருளுகள்ல போலாம், இல்ல சில டிரெஸ்ஸஸ்ல போலாம், இல்ல ஒரு புது டாய் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, மொபைல் அந்த இது வாங்கணும் இது வாங்கணும். அப்பத்துல இருந்து சின்ன மொபைல் வாங்குறதே பெருசு. இப்ப பாருங்களேன் சாம்சங் S6 S7 வருது, ஐபோன் வருது, அவன் அணிச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்களேன். ஆனா மனுஷன் வாங்குறத நிக்க வைக்கிறான், எனக்கு போனு தானே வேணும், வாங்குறத நம்ம நிக்க வைக்கிறோமா இல்ல, ஏன் அந்த ஏக்கோ இன்னும் வருது இன்னும் வருது. இப்ப நான் லேப்டாப் லேட்டஸ்ட் லேப்டாப் வச்சிருக்கேன், இதோட நிக்கிறோமா இல்ல. இப்ப மைக்ரோசாப்ட் Surface Pro 4 வருது, ரொம்ப இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒண்ணு, அதை வாங்கணும்னு ஒரு ஏக்கம் வருது. ஏன் அப்படி கேட்ஜெட்ஸ் அது இதுன்னு வாங்குறதுனா, அதை வாங்கின பிறகும் இன்னொன்னு வாங்கணும்னு தான் தோணும். அது தேடி அது ஒரு கிடைக்கும் இது கிடைக்கும்னு போய் தொட பார்த்து அது தொட்ட பிறகு சாம்பலா மாறுதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் எது பார்த்தாலும் அது எனக்கு தரும் திருப்தி, அது எனக்கு தரும் பூரண திருப்தி நினைச்சுக்கிட்டு அதை போய் நான் தொட போறேன். ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ என்னவா இருந்தது, இல்ல ஒரு மாசமோ ரெண்டு மாசம், அதுக்கு அந்த வீடு பெருசா இருக்கும், அதுக்கப்புறம் அது திருப்தி தர்றது இல்ல. நான் ஏ எதிர்பார்த்த திருப்தி அது கொடுக்கறது இல்ல, என் கையில அது சாம்பலா மாறி நிக்குது, ஆனா எனக்குள்ள இருக்கிற தாகம் தொடர்ந்து இருக்குது இல்லைங்களா. சில பேர் சின்ன வயசுல இருந்தே நான் டிகிரி வாங்கிட்டேனா அப்படி இருப்பேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்படி இருப்பேன். எதுவுமே சிருஷ்டிகளில் நன்மை இல்லையே மனுஷங்களுக்கு, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். அந்த டீப் லாங்கிங் மனுஷனுக்கு இருக்குங்க, எதுவுமே இந்த உலகத்தில் திருப்தி செய்யாது, எதுவுமே இப்படித்தான் வெறுமையா நம்மள விட்டுரும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்போ இப்படி இருக்கும் போது இந்த உலகத்தில் எதுவும் திருப்தி செய்யாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட போது இந்த உலகத்துல எதுதான் திருப்தியை கொடுக்க முடியும் இல்லைங்களா, எது திருப்தியை கொடுக்க முடியும், அதைத்தான் இன்னைக்கு மலை பிரசங்கத்துல நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்ற. எவன் திருப்தியா வாழக்கூடிய கூடியவன், எது இந்த உலகத்தில் திருப்தி தரக்கூடிய முடியும் அப்படின்றத ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்றத பாக்குறோம் பாருங்களேன். 6வது வசனத்தில் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மட்டும்தான் திருப்தி அடைவார்கள். வேறவன் எல்லாம் அதை வாங்கணும் இதை வாங்கணும் இதை வாங்கணும் அது கொடுக்கும் இது கொடுக்கும் சாகுற அணிக்கும் ஆயுசுல திருப்தி இல்லாத ஒரு ஏமாற்றத்தோடு சாவுற மனிதர்களுக்கு மத்தியில ஒரு திருப்தியோடு வாழ்ந்து சாவக்கூடிய மனிதன் யாரு, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் பாருங்களேன். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன், நீதி அப்படின்னும் போது என்ன அது நீதி, நம்ம கேட்க பிடிக்காத ஒரு வார்த்தை மாதிரி இருக்கேன்னு நமக்கு இருக்கலாம். ஆதாம் ஆரம்பத்தில் திருப்தியோடு பெருன்பத்தில் வாழ்ந்தது காரணம் என்ன தெரியுமா, அவனை ஆண்டவர் பெர்ஃபெக்ட் ரைச்சஸ்னஸ் ஓடு பண்ணாருன்னு நம்ம கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத் சொல்லுது. அவன் பேரின்பத்துல இருந்தான், ஏன் அவன் பரிபூர்ண நீதியோடு இருந்தான். ஆனா எப்போ ஆதாமுக்கு அதிருப்தி வந்துச்சு, எப்போ பாவம் வந்துச்சோ, பாவம் வந்து அவனுடைய நீதியை கெடுத்து விட்டுருச்சு. கெடுத்த உடனே மனுஷனுக்கு அதிருப்தி வந்து பாவம் சாபம் வந்துருச்சு பாருங்களேன். அந்த நீதிக்கு இழந்த நீதியை திரும்பி தேடுற மனுஷனுக்கு தான் திருப்தி கிடைக்க முடியும் இந்த வாழ்க்கையில். அதைத்தான் இங்க பார்க்கணும். கெட்ட குமாரனை எடுத்து பாருங்க, அவனுடைய கதையில என்ன, அவனுக்கு பிறந்ததுல இருந்து அந்த ஆசை தாகம் உள்ள ஏங்குது மிருகம் ஒரு பசியில இயங்குதுன்னா நமக்கு எல்லாருக்கும் அந்த மிருகம் உள்ள இருக்குது. அது பசியில இயங்குது, வாஞ்சையில இயங்குது. சில நேரத்துல அது இயங்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், சில அந்த பாவம் தான் அதுக்காகத்தான் இது இயங்குது போலன்னு சொல்லி அந்த பாவத்தை செய்ய போறோம் பாருங்களேன். சில நேரங்களில் யாரும் இல்லாத போது அந்த மிருகம் எந்திரிச்சு கத்தும், ஓ அதுக்காகத்தான் இயங்குதுன்னு போய் அந்த பாவத்தை செஞ்சா அந்த மிருகம் இன்னும் பட்னியா தான் இருக்கும், இன்னும் ஏக்கித்தான் இருக்கும், எதுவுமே திருப்தி செய்யாது. அந்த பாவம் ட்விஸ்ட் பண்ணிருச்சு அதுக்காக இதுக்காகன்ற மாதிரி, ஆனா எதுவுமே செய்யாது. அந்த கெட்ட குமாரனுக்கு அப்படி இருந்துச்சு, அவனுக்கு என்ன, உலக இன்பங்கள் எனக்கு பெரிய திருப்தியை கொடுக்கும், பாவம் எனக்கு திருப்தியை கொடுக்கும். அந்த உலக இன்பங்கள் வாங்கக்கூடிய காரியம் என்ன, பணம் வாங்கும். அதனால பணத்து மேல அவனுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. உலக இன்பங்கள் பணம் தான் கொடுக்கும்னு சொல்லி அவங்க அப்பா வளர்த்த அப்பான்னு கூட அவன் பார்க்கல. அவர் மனசெல்லாம் உடைச்சி தன் குடும்பம்னு கூட பார்க்கல, குடும்பத்தை பிரிச்சு என் சொத்தை எனக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு போனான் இல்லைங்களா. பணத்தை எல்லாம் எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ போய் வாங்கிட்டு போய் அனுபவி ராஜா அனுபவி பெருசா அனுபவிச்சான் இல்லைங்களா. எவ்வளவு பணம் சொத்தெல்லாம் பிரிச்ச பணத்தை அவன் இதெல்லாம் எனக்கு திருப்தியை கொடுக்கும்னு போய் அதை தொடறான் சாம்பல் ஆகுது, இதை தொடறான் சாம்பல் ஆகுது, இதை தொடறான் சாம்பல் ஆகுது, நினைச்சதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தான் இல்லைங்களா. 24 hours எங்க அப்பா எப்ப பாரு டிவியை பார்க்க கூடாதுன்னாரு. இன்னுமே பெரிய டிவியை வாங்கி வச்சுன்னு சண்டே எல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. இன்னுமே அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தக்கூடாது, இன்னுமே 24 hours எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருந்தா. எல்லா பாவத்தையும் செஞ்சு பார்த்தா ஆனா என்ன, திருப்தியே இல்லை. ஒருவேளை தொடர்ந்து இன்னும் அதிகமா செஞ்சா ரொம்ப ஆழமா செஞ்சு பார்க்கலாம், ஆழமா செஞ்சு பார்க்கலாம், இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு செஞ்சு பார்த்தான், கடைசியில எந்த திருப்தியும் இல்லாம பன்னி தொட்டிக்கிட்ட உட்காந்துகிட்டு இருக்கான். பன்னி தொட்டிலையாவது அந்த பன்னி சாப்பிடுற சாப்பிடாவது சாப்பிட்டு திருப்தி அடைய முடியுமான்னு பார்த்தான், இல்ல. கடைசியில என்ன தெரிஞ்சு, இந்த உலகத்துல திருப்தி இல்ல அப்படின்னு, அப்பா கிட்ட தான் இருக்குது திருப்தி அப்படின்னு திரும்பி போக பாக்குறான் பாருங்க. அதாங்க நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள ஒரு ஆட்டிடியூடு. இந்த உலகத்துல இல்ல, நான் விட்டு வந்த காரியத்துலதான் இருக்கு, என் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குன்னு திருப்பி போற ஒரு இதயம், அதுதான் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள ஒரு குணம் பாருங்களேன். முதல்ல அவனுக்கு பிடிக்காது நீதினா, ஆனா இப்போ பிடிக்குது, ஏன்னா அதுதான் திருப்தி தரோன்னு அவன் போறான் பாருங்களேன். அத சாலமன் கதையிலயும் நம்ம எடுத்து பார்க்கலாம். அந்த மனுஷனை பாத்தீங்கன்னா பிரசங்கில அவர் பாக்குறாரு, மனுஷருங்க கேட்கக்கூடிய எல்லா இன்பத்தையும் எனக்கு நான் கொடுத்து பார்த்தேன் அப்படின்றாரு பாருங்களேன். அவர் பயங்கரமா ரியல் எஸ்டேட் வாங்கினாரு, லேண்ட் வாங்கினா திருப்தி கிடைக்குமா, ஏதோ ஏக்கர் கணக்குல வாங்கி போடுறேன், பெரிய கார்டன்ஸ் பில்டிங்க கட்டினா திருப்தி கிடைக்குமா, அப்பார்ட்மெண்ட்ஸ் அவர் கட்டின அப்பார்ட்மெண்ட்ஸ் இது வரைக்கும் யாரும் கட்டினது இல்ல, அப்படி கட்டி முடிச்சாரு. பேலஸ்ங்கள நகரங்கள்ல பொருளுக்கள குதிரைகள் தங்கம் வெள்ளி கல்லு மாதிரி இருக்கும் அவர் ஊர்ல வெள்ளிங்க, அவ்வளவு சேர்த்து பார்த்தாரு சொத்தை. அதெல்லாம் சேர்த்து பார்த்து சரி காமெடி திருப்தியை கொடுக்குமான்னு பெரிய காமெடி எப்ப பாரு வச்சு பார்த்தாரு, எப்ப பார் 24 hours காமெடி குடிச்சு பார்த்தாரு, இன்பத்தை பார்த்தாரு, செக்ஸ் திருப்தியை கொடுக்குமான்னு 1000+ மனைவிகளை கட்டி பார்த்தாரு. கடைசியில் அவர் என்ன சொல்றாரு, எல்லா மாயே தாங்க, இதான் எல்லா மாயே. ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனுஷனுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காரியம் என்ன இந்த பூமியில, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். எது திருப்தியை கொடுக்கும், இதை உணர்ந்த மனுஷன் இல்லைங்களா, இதை உணர்ந்த மனுஷன். இது உலகத்துல எதுவுமே திருப்தி தரக்கூடாது, இது என்ன வெறுமையாதான் விட்டுடும் அப்படின்னு உணர்ந்த மனுஷன், அவன் தான் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள மனுஷனாக மாறுறான் பாருங்களேன். இதை உணராதவங்க ஆயுசெல்லாம் சாம்பல காத்து பிடிக்கிற சாலமன் சொல்ல இல்லைங்களா, இட்ஸ் சேசிங் ஆஃப்டர் தி விண்ட், காத்த பிடிக்கிற ஒரு ஆயுசு அப்படின்னா எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன். அவரு 50 வருஷமா என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, காத்த பிடிச்சிட்டு இருந்தார், கடைசி நேரத்துல காத்த பிடிக்கலாமா பிடிக்கலாமான்னு அப்படியே உயிரை விட்டுருந்தார். அது ஒரு வாழ்க்கை, காத்த பிடிக்கிற ஒரு வாழ்க்கை, அதெல்லாம் அது திருப்தி தராது. உண்மையான திருப்தியை தரக்கூடிய வாழ்க்கை எது அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம் பாருங்களேன். இந்த வசனத்தை நம்ம பார்க்குவோம். நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த ஒரு பி ஆட்டிடியூடும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு பயங்கர சம்பந்தம் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம், ரொம்ப ஆழமான கனெக்ஷன் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். முதல்ல உனக்கு ஆவியில் எளிமை வரலன்னா பாவத்துக்கு நீ துயரப்படுகிறவனா இருக்க மாட்டேன், உனக்கு பாவத்துக்கு நீ துயரப்படுகிறவனா இல்லனா சாந்த குணம் உனக்கு வர முடியாது, சாந்த குணம் உனக்கு வரலன்னா நீதியின் மேல் பசித்தாக உள்ளவனா நீ ஒருபோதும் மாற மாட்டேன். ஆவியில் எளிமையினுடைய தரித்திர தன்மையை உணர்ந்து கடவுளுக்கு முன்பதாக எந்த காரியத்தையும் நான் எடுத்துட்டு போக முடியாது, என் மெரிட்டை யூஸே பண்ண முடியாது, ஆண்டவரே கொஞ்சமாவது செஞ்சிருக்கிறேன், கொஞ்சமாவது நல்லவன் இல்ல பிச்சைக்காரன் நான், ஏழ்மை உள்ளவன் நான், அப்படி ஒரு பிச்சைக்காரனா போ தன்னை பார்க்கணும். அவனுக்கு தான் பட்டுன்னு பரலோகம் கது திறக்குது இல்லைங்களா. தன்னை தாழ்மைப்படுத்துகிறவனுக்கு தான் பரலோகம் கது திறக்குது. அது மாத்திரம் இல்ல, அப்படி தன்னை தன்னுடைய ஏழ்மை தன்னுத்த நீதியெல்லாம் ஒன்னும் இல்ல குப்பைன்னு பாக்குறவன் தன்னுடைய பாவத்தின் ஆழத்தை உணர்ந்து பாவத்துக்காக துயரப்படுறான்னு பாக்குறான் இல்லைங்களா. துயர அழுகுறான் பாவத்துக்காக, ரொம்ப அழுகுறான். யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் நம்ம அழுகுறோம். ஒரு மாசம் யோசிச்சு பாருங்க, போன ஒரு மாசம் எதுக்காக எல்லாம் நீங்க அழுதுருக்கீங்க இல்லைங்களா. எத்தனை வருஷத்துக்கு அழுதுருக்கலாம், வசதி இல்லைன்னு அழுதுருக்கலாம், குடும்பம் கஷ்டம் அழுதுருக்கலாம், உடம்பு கஷ்டம்னு அழுதுருக்கலாம். எத்தனை பேர் பாவத்துக்காக அழுதுருக்கீங்க, ஐயோ நான் இவ்வளவு பாவியா இருக்கிறேன். எதுக்கெல்லாம் அது உலகத்துக்கு அழுதோமோ அதுக்கெல்லாம் ஒன்னும் ஆசீர்வாதம் இல்லை, ஆனா இதுக்கு அழுதோன்னா இதுதான் பாக்கியம் இல்லைங்களா. ஐயோ நான் பாவியே இவ்வளவு மோசமா இருக்கிறேன்னு அழுகுறவங்க தான் பாக்கியவான்கள், பாவத்துக்காக துயரப்படுகிறவர்கள் பாருங்களேன். அப்படி துயரப்படுகிறவர்களுக்கு என்ன குணம் வருது, அடுத்தது சாந்த குணம் வருது. ஏன்னா தன் ஆவியின் எளிமைத்தனத்தை உணர்ந்து நொறுங்குண்ட இருதயம் நொறுங்கி போகும்போது அவன் சாந்தம் உள்ளவனாக மாறுறான் இல்லைங்களா. சாந்தம் உள்ளவனாக, தேவனுக்கு முன்பதாக சுய சித்தத்தோடு வாழ்கிறவன் அல்ல, பராமரிப்புக்கு தலகுனீர. நான் எதுக்குமே தகுதி இல்லை, நரகத்துல ஒரு டிராப் தண்ணி கூட எனக்கு கொடுக்க கூடாது. ஆண்டவர் பராமரிப்புல என்ன கொடுக்கிறாரோ நான் ஏற்றுக்கிறேன்னு பராமரிப்புக்கு தலை வணங்குறான். அது மாத்திரம் இல்ல, சுய சித்தம் இல்லாம ஆண்டவருடைய சித்தத்துக்கு தலை வணங்குறவனா இருக்கிறான். மத்த மனிதர்களோடு துர்குணத்தோடு நடக்காதவனா இருக்கிறான் இல்லைங்களா. மத்த மனிதர்களோ தன்னை விட பெருசா பாக்குற, அது என்ன பண்ணுதுன்னா இந்த மனுஷனை இப்படி ஒரு குணம் உள்ளவன கடவுளுக்கு முன்பதாக மனுஷர்களுக்கு முன்பதாக தன்னை ரொம்ப லோவா பார்க்க பாத்துக்கிறான். எல்லாரை விட தான் கேவலமானவனா பாக்குறான். என்ன போல ஒரு பாவி, பவுல் சொன்ன மாதிரி பாவிகளிலேயே பிரதான பாவி நான் தான் அப்படின்ற மாதிரி சாந்த குணம் தான் கொடுக்க முடியும். அப்படி பாப்பான் ரொம்ப மோசமான பாவி. இது வந்து எப்போ நடந்து முடிஞ்சிற ஒரு காரியம் இல்ல. சொல்ல போனா என்ன கேட்டீங்கன்னா, நான் டெய்லி எக்ஸ்பீரியன்ஸா கூட நம்ம பண்ணிக்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே என்ன இருக்குது என்கிட்ட, பிச்சைக்காரனா தானே எந்திரிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்கலன்னா இந்த நாள்ல என்ன கிருபை இருதயத்துல இருக்க முடியும். செய்யக்கூடியதெல்லாம் பாவத்தை தான் செய்வேன். இன்னைக்கு நான் ஒரு பிச்சைக்காரமா நான் எந்திரிக்கிறேன், என் பாவம் நான் எவ்வளவு மோசமா இருக்கிறேனேன்னு துயரப்படுகிறேன். அது துயரப்படும் போது நமக்கு சாந்த குணம் வருது. ஆண்டவரே நீ இன்னைக்கு என்ன என்ன அனுமதிக்கிறீரோ அதுக்கு நான் தலை வணங்குறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் ஆண்டவரேன்ற ஒரு சாந்த குணம். ஒவ்வொரு நாளும் முழு நாள்லயே அது அனுபவமா இருக்கலாம் பாருங்களேன். அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுக்கு. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக வருகிற ஒரு குணம் என்ன, எல்லா மனிதர்களும் குருட்டுத்தனமா எல்லா உலக காரியங்கள்ல தாங்கள் திருப்தி காணணும்னு அடம் பிடிச்சவர்கள் மாதிரி போகும்போது இந்த சாந்த குணம் உள்ள மனிதன் தான் தன்னுடைய உண்மையான தேவை என்ன என்பது அறிந்து, அது அவங்கிட்ட இல்லை என்பது அறிந்து, அவனுக்குள்ள ஒரு ஆசைன்னு போடல, ஒரு நாடுறான்னு போடல, என்னன்னு போட்டிருக்கு, பசித்தாகம் உள்ளவனாயிருக்கிறான். எது மேல, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவனாயிருக்கிறான் அப்படின்னு நமக்கு இந்த வசனத்துல போட்டிருக்கு பாருங்களேன், பசித்தாகம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆகவே இந்த வசனத்தை மூணு தலைப்புல நம்ம படிச்சுக்க பார்ப்போம். மூணு தலைப்பு, என்ன மாதிரி பசித்தாகம் இது, எதற்காக பசித்தாகும் இது, நீதிக்காக, அது நீதினா என்னன்னு பாத்துக்கணும். மூணாவது, ஏன் இவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்ற மூணு தலைப்புல நம்ம படிச்சுக்கணும். என்ன மாதிரி பசித்தாகும், பசித்தாகும் போது நமக்கு ரொம்ப அடிப்படையான தேவை வந்து சாப்பாடும் தண்ணியும் இல்லைங்களா. அது ஒரு ஒரு லக்ஸரி இல்லை. வேற நமக்கு மொபைல் போன் இல்லாம வாழ்ந்துடலாம் இல்லைங்களா, இல்ல டிவி இல்லா கூட வாழ்ந்துடலாம். டிவியின் மேல பசித்தாகும் அப்படின்னு நமக்கு இருக்கலாம், ஆனா அது இல்லாம நம்ம வாழ்ந்துறோம். எங்க வீட்டுல குட் நியூஸ், டிவி கெட்டு போச்சு, ரொம்ப ஒரு சந்தோஷம் எங்களுக்கு டிவி கெட்டு போனது. டிவி இல்லாம வாழ்ந்துடலாம், ஆனா சாப்பாடு இல்லாம வி கேன் நெவர் லிவ். அதனால இந்த மனுஷன் வந்து நீதியை எந்த அளவுக்கு ஆழமா அதனோட அவசியத்தை உணர்ந்திருக்கிறானா அது மேல ஆசைப்படுறான். இருந்தா நல்லா இருக்கும்னு இல்ல, நீதியின் மேல அவனுக்கு பசித்தாகம் ஏற்பட்டிருக்கு. எப்படி ஒரு மனுஷன் சாப்பாடு தண்ணி இல்லாம வாழ முடியாதுன்னு நினைக்கிறானோ, நமக்கு எவ்வளவு அவசியமோ இந்த மனுஷனுக்கு இன்னமே நான் நீதி இல்லாம ஒரு நாளும் வாழ முடியாது அப்படின்றதுனால நீதியின் மேல அவனுக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டிருக்கு. அதனோட அவசியத்தை எவ்வளவு ஆழமா உணர்ந்திருக்கான் பாருங்களேன். அப்படி உணர்ந்த மனுஷன் இவன், நீதியின் மேல் பசித்தாகும், நீதி இல்லாம தேவ ராஜ்யத்துல என்னால வாழவே முடியாதுன்றத உணர்ந்திருக்கிறான் பாக்குறோம் பாருங்களேன். உலகம் ஃபுல்லா பெருமையில நிறைந்த மனிதர்கள், சுய நீதியில நிறைந்த மனிதர்கள், சுய பக்திய நம்பி வாழ்ற மனிதர்கள், தாங்கள் நல்லவங்க நினைச்சு வாழ்ற மனிதர்களுக்கு இருக்கிற பசித்தாகங்கள் என்ன? சரீர பிரகாரமான தரித்திரத்துக்கு தான் அவங்க பசித்தாகப்படுது இல்லைங்களா. எனக்கு அது இல்ல, இது இல்ல, இது இல்லன்னு சரீர பசித்தாகத்துக்கு அவ்வளோ வருத்தப்படுறதுக்கு காரணம் என்ன? சுய நீதி உள்ளவங்களால தான். சுய தங்களுடைய சுகவீனத்தை குறித்து வருத்தப்படுறது, தங்களுடைய குடும்ப பிரச்சனை, ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க, ஒய்ஃப் இப்படி இருக்காங்க, பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, என் வேலையில் அவ்வளோ கஷ்டம், வருமானம் பத்தல அப்படின்ற எவ்வளோ உலக வருத்தங்களுக்கு மத்தியில இவன் ஒரு வித்தியாசமான மனுஷன். இவனுடைய அலமான வருத்தம் பசித்தாகம் எதுக்கு மேல இருக்குது? நீதியின் மேல இருக்கு, நீதியின் மேல இருக்கு. உலகம் வந்து எது வசதி கொடுக்குமோ, எது பேரை கொடுக்குமோ, எது உயர்வை கொடுக்குமோ, அது மேலேயே ஒரு டைரக்ஷன்ல போகும்போது இவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறான் இல்லைங்களா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாருங்களா. எத்தனை பேருக்கு நமக்கு பசி தாகம்னா நமக்கு தெரியும். பசி தாகம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க வரும். இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை வந்து, நான் ஒரு மணிக்கு சாப்பிடுறேன் உங்க ரெகுலரா, ஆனா இப்ப 3 மணி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, அப்படிப்பட்ட வார்த்தை இது போடல. அப்படிப்பட்ட வார்த்தை இல்ல. என்ன பசித்தாகணும் பாத்துக்கணும். 3 மணிக்கு பசி எடுக்கிற பசிய பத்தி போடல. பைபிள் காலத்துல பசினா அது நம்ம பசிய வேற. அந்த காலத்துல எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்ல பாருங்களேன். அந்த காலத்துல ஃபுட் எல்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. என்ன விளைவிக்கிறோமோ அதை சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடணும். அதனால ரொம்ப காலம் ஸ்டோர் பண்ணி எல்லாம் வைக்க முடியாது. அந்த காலத்துல எல்லாம் காலையில இருந்து எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் மாரடிக்கிறது எதுக்காக? சாப்பாடுக்காகத்தான். அவங்க வாழ்றதே சாப்பாடு சம்பாதிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியா இருக்கும். ஏன்னா சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு காலம், வருமானம் ரொம்ப குறைவு, அப்படி இருக்கிற ஒரு காலத்தில் பசினா ரொம்ப பயங்கரமா அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தெரியும் பசினா என்னன்னு. நம்ம சொல்ற பசியே இல்ல அந்த காலத்துல. வறுமை ரொம்ப இருந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, பஞ்சம் இல்லைங்களா, பஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யோசேப்புடைய காலத்துல பஞ்சம் வரும்போது அவங்க இன்னும் செத்துருவோம் நம்மன்னு எவ்வளோ பசியோட எகிப்துக்கு ஓடினாங்க இல்லைங்களா. கையெல்லாம் விரிச்சு ஐயோ பசி எடுக்குது எங்களுக்குன்னு. அந்த மாதிரி பசி இது. சமாரியத்துல ஒரு வாட்டி பஞ்சம் வந்துச்சு. அந்த வார் வரும்போது பசியில என்ன பண்றதுன்னு தெரியாம வெறி பிடிச்சு போய் என்ன கூட பண்ணாங்க தெரியுமா? சொல்றதுக்கே வருத்தம் தான். அவங்கவுங்க பிள்ளைகளே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு பஞ்சம், அந்த மாதிரி ஒரு பசி, ஆழமான பசியை இது குறிக்கிறது பாருங்களா. ஒரு மனுஷன் பல நாட்களா சாப்பிடாம மயக்கம் அடிச்சு சுத்துற அளவுக்கு பசி, வனாந்திரத்துல இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பல நாட்கள் சாப்பிடல அவன் பசி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வார்த்தை தான் இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி பயங்கரமான ஸ்ட்ராங் வேர்டு பசின்றதுக்கு. இன்னைக்கு கூட சில இடங்கள்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, சோமாலியா போல இடங்கள்ல சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பசியில மேல் நியூட்ரிஷன்ல எலும்பெல்லாம் தெரியுது, இன்னொரு 10 மினிட்ஸும் என்னவோ செத்துற போகுது. அது செத்துருச்சுன்னு தெரிஞ்சு அது கழுகெல்லாம் பக்கத்துல வந்து உக்காந்து இருக்கு இல்லைங்களா. அந்த குழந்தை பசியை எப்படி அனுபவிக்கும், தாகத்தை எப்படி அனுபவிப்போம்? அந்த மாதிரி வார்த்தை தான் இங்க போட்டிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு பசித்தாகனா. அப்படி இப்படி இல்ல, அலமான பசி. இது வந்து ஏன் அப்படி போட்டிருக்குன்னா, சரீர விதமான பசியை விட ஆத்மீக பசி ரொம்ப ஆழமான பசி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப பசி அது, ரொம்ப பயங்கரமா போட்டிருக்கு. கிரீக் வேர்டு வந்து ரொம்ப இன்டென்ஸான வேர்டு. ஒரு ஒரு சாதாரணமான பசியை பத்தி நமக்கு போடல. ஏன்னா மனுஷ இயற்கையிலேயே நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங்னா பசியும் தாகம் தான். யோசிச்சு பாருங்களேன், வேற எல்லாத்தையும் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியும், இது ரெண்டும் கண்ட்ரோல் பண்றதே கஷ்டம் இல்லைங்களா, முடியவே முடியாது. யோசிச்சு பாருங்க. அதுவும் இங்க யூஸ் பண்ணிருக்க வார்த்தை வந்து ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ்னா தொடர்ந்து இப்படி இருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் பசித்தாக இருந்துச்சு சாப்பிட்டும் சரியாச்சுன்னு இல்ல, தொடர்ந்து பசித்தாகமா இருக்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு பாருங்களேன். பசி ஒரு ஃபீலிங், தாகம் ஒரு ஃபீலிங், ரெண்டும் ஒரே ஃபீலிங்கா? தாகம் ஒரு மாதிரி இருக்கும், பசி ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்ம காலத்துல அதெல்லாம் என்னன்னு தெரியாது. ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு போன் பண்ணனா வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. கொஞ்சம் தாங்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். தண்ணியை குடிச்சிட்டு இருந்துடலாம். தண்ணி ஈஸியா டேப்பு திறந்தா தண்ணி கிடைக்குது. அந்த காலத்துலாம் தண்ணி அப்படி இல்ல, வனாந்திர வாழ்க்கை இல்லைங்களா. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நமக்கு பசி தாகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அவங்க சொல்ற பசி தாகம் வேற, பார்க்கும்போது பசி வேற தாகம் வேற. ஒருவேளை பசி இருந்துச்சுன்னா தண்ணியை குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பசியும் தாகமும் ரெண்டும் சேர்த்த ஒரு ஃபீலிங்னா உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு ஆழமா அது இருக்கும்னு? அது ரெண்டும் இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? கட்டுப்படுத்த முடியாத வெறி பிடிச்சவனா இருப்பான். பசி தாகம் இருக்கிற மனுஷனை நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவனை கட்டுப்படுத்த முடியுமா? அவன் என்னதான் செய்ய மாட்டான்னு சொல்ல முடியுமா? எதையும் செய்யறதுக்கு துணியுமான், என்ன வெறி அவனுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா? இது ரெண்டும் இருக்குதுன்னா இட்ஸ் அ வெரி வெரி இன்டென்ஸ் வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது எதுக்கும் துணியுமான், அவன் அது திருப்தி அடைகிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான், எதுவும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பான். அப்படி ஆழமா போட்டிருக்கு. அப்படிப்பட்ட மனுஷன் அவனுக்கு எது கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன்கிட்ட போய் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கிட்டாரை கொடுக்கறோம்னு வச்சுக்காங்க, பசி தாகமா இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுவான்? யூஸ்லெஸ், ரொம்ப கிஃப்ட் தேங்க்ஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு இல்லையா? அவனுக்கு ஒரு பெரிய பொக்கே எடுத்துட்டு போய் ரோஸை கொடுக்கறான், தாகமா இருக்கிறான், ரோஸை கொடுத்தோம்னா என்ன பண்ணுவான்? தூக்கித்தான் எறிவான். அவனுக்கு தேவையானது சாப்பாடு தண்ணி, அது கிடைக்கிற வரைக்கும் அவன் சும்மா இருக்க மாட்டான். வெறி பிடிச்சவனை கண்ட்ரோல் இல்லாம இருப்பான் பாருங்களேன். அதான் ரொம்ப இன்டென்ஸ் பசி தாகம்ன்றது வந்து ரொம்ப உணரக்கூடிய ஒரு ஃபீலிங் இல்லைங்களா? சிலதெல்லாம் நமக்கு உள்ள பிரச்சனை இருக்கலாம், உணர முடியாம இருக்கலாம். நமக்கு காத்துக்கு மேலயும் பசி தாகம் இருக்குது. அது எப்ப தெரியுமா? தெரியும், நம்ம மூஞ்சையும் மூக்கையும் வாயையும் மூக்கையும் அடைச்சிட்டோம்னா தான் தெரியும் பசி எடுப்போம். இப்போ நமக்கு கான்சியஸ் இல்லாது, ஆனா காத்துக்கு மேலயும் நமக்கு பசி தாகம் இருக்கு, ஆனா அது இல்லாத போதுதான் தெரியும். ஆனா பசி நமக்கு ரொம்ப கான்சியஸ் உணரக்கூடியது, உணரக்கூடியது, ரொம்ப வழி கொடுக்கக்கூடியது, அடுத்தது பிரயோஜனமானது கூட, ரொம்ப ஃபியர்ஸ் ஃபோர்ஸ். ஒரு மனுஷன் காண்டி பசித்தாக இருக்கிறவன் பயங்கரமான முயற்சியை பண்ணுவான். நான் சொன்ன மாதிரி ஒரு உண்மையான பசி உள்ளவன் வந்து அவனுடைய முகம் பார்வையே வித்தியாசமா இருக்கும் இல்லைங்களா? அவன் பார்வையே வித்தியாசமா இருக்கும். அவன் கத்துற கத்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவன் கத்துற கத்து எப்படி இருக்கும்? பசியில இருக்கிறவன் வந்து அவன் பார்வையே ஒரு ஜபம் மாதிரி இருக்கும். அவன் செய்யற ஜபம்லாம் எப்படி இருக்கும்? நம்ம செய்யற ஜபம் மாதிரியா இருக்கும்? ஆண்டவரே கொடுத்தா கொடும், இல்லைன்னா என்ன செஞ்சுக்கோம், நாங்க வாழ்ந்துருத வாழ்க்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காது. அவன் பசி இருக்கிறவன் எப்படி கேட்பான்னு யோசிச்சு பாருங்க. அவன் ஜபமே வித்தியாசமா இருக்கும். அவன் பசி இருக்கிறவன் வித்தியாசமா, முழு ஆத்மாவோட அவன்கிட்ட மாயமாலமான ஜபம்லாம் இருக்காது. இதான் ரொம்ப சோகமான காரியம் என்னன்னா, கிறிஸ்தவத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, குளிரும் இல்லாம அனலும் இல்லாத சபைகள், குளிரும் இல்லாம அனலும் இல்லாத கிறிஸ்தவர்கள், ஒரு ஜபமே ஒழுங்கா இல்லாத மேல் பார்வையா உதற அளவுக்கு இருக்கக்கூடிய ஜபங்கள், வசனத்தின் மேல ஆர்வம் இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பசி தாகம் இல்லாத மக்கள்னாலதான். இதனாலதான் பிரச்சனைய அதான் பாக்குறோம். ஆகவே நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்ன இந்த பசி தாகம் இருக்கிறவனுக்கு. சில பேர் வந்து ரட்சிக்கப்படணும்னு விரும்புறாங்க இல்லைங்களா? ரட்சிக்கப்படணும்னு விரும்புறாங்க, ஆனா ரட்சிக்கப்படலைன்னா ஓகே அப்படின்னு இருந்துடுறாங்க இல்லைங்களா? சில பேர் பரிசுத்தமாகணும், நான் இன்னும் பரிசுத்தத்துல வளரணும், பாவத்தை மேற்கொள்ளணும்னு இருக்கிறாங்க, ஆனா அப்படி மேற்கொள்ளலைன்னா ஓகேன்னு இருந்துடுறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு இருந்துடுறாங்க. ஆனா பசியா இருக்கிறவன் அப்படி இருப்பானா? யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடு பசி எடுக்குதியா அப்படின்னா, சாப்பாடு இல்லப்பா அப்படின்னா சரிங்க ஓகேன்னு இருந்துருவானா? இருக்கவே மாட்டான். யோசிச்சு பாருங்களேன், இருக்கவே மாட்டான். அவன் ரொம்ப என்னன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு டிலே பண்றது, இல்ல பரிசுத்தமாக்குறதுக்கு டிலே பண்றது, அக்கறை இல்லாம இருக்கிறது, பைபிளை படிக்காம அக்கறை இல்லாம, ஜபத்துல அக்கறை இல்லாம இருக்கிறதுக்கா என்ன தெரியுமா? பசித்தாகம் இல்லாததுனால தான். ஆகவே பசித்தாகம்னா என்னன்னு பாக்குறோம் இல்லைங்களா? பசித்தாகம்னா இப்ப இந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு நம்ம பாக்குறோம். சரி, அடுத்ததாக எது மேல பசித்தாகம்? நீதியின் மேல் பசித்தாகம். நீதியின் மேல் பசித்தாகம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதாமை ஆண்டவர் பரிபூர்ண நீதியோடு சிருஷ்டி பண்ணதுனால அவன் பரிபூர்ண பேரின்பத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா அவனுக்கு சாபம் வந்து அவனை கெடுத்தது வந்து பாவம். ஆகவே எல்லா ஆதாமுக்கு வந்த கண்ணீர் சாபத்துக்கு காரணமெல்லாம் பாவம், வேறு காரணம் பாவம். பாவமும் நீதியும் ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு ஆப்போசிட் இல்லைங்களா? பாவம் வந்து அவனுக்கு நீதினா என்ன? ரைச்சியஸ்னஸ். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, ரைட் வித் காட், தேவனிடத்தில் சரியான உறவுல இருப்பதுதான் நீதி இல்லைங்களா? தேவனிடத்தில் சரியான உறவில் இருப்பதுதான் நீதி. அந்த சரியான உறவில் இராதபடிக்கு மனுஷனை கெடுத்தது பாவம். இல்லைங்களா? அதுதான் பார்க்கிறோம். அந்த இன்பமே மனுஷனுக்கு, நீதிக்கும் பாவத்துக்கும் ரொம்ப ஆப்போசிட், நீதிக்கும் பாவத்துக்கும் ரொம்ப ஆப்போசிட். இதை பார்த்தீங்கன்னா நீதி, நீதினா ரைச்சஸ்னஸ்னா கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சரியான உறவு, அதைத்தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம அதனாலதான் மனுஷனுக்கு எல்லா பிரச்சனையும் வந்தது இல்லைங்களா, எல்லா பிரச்சனையும் வந்தது. அதை நம்ம சரி பண்ணாம வேற எதை சரி பண்ணாலும் மனுஷன் நிம்மதி இருக்கவே முடியாது. ஒரு உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு பாருங்களேன். ஒருத்த வந்து அவனுக்கு வயத்துல ஒரு கேன்சர் மாதிரி ஒரு கட்டி வந்துருச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா அவன் கை காலெல்லாம் கோஆர்டினேஷனே இல்லாம போகுது. ஏதாவது பிடிக்கணும்னா இப்படி பிடிக்கிறான், கையினால் நிக்க முடிய மாட்டேங்குது, கோஆர்டினேஷன் எல்லாம் போயிருது. அது மாத்திரம் இல்லாம அவன் உடம்புல ரொம்ப வெயிட் குறைஞ்சுகிட்டே போகுது, வெயிட் குறைஞ்சுகிட்டே போகுது. தலைவலி, வயிறு வலி அவனுக்கு இருக்கு. இதெல்லாம் எதுக்காக வருது? வயிற்றுல இருக்கிற கட்டி. ஒரு டாக்டர் அவனை பார்த்துட்டு, அப்பா உனக்கு கையில கால ஸ்ட்ரென்த் இல்ல, அதனால நீ நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், அப்பனா கையில கால ஸ்ட்ரென்த் வரும். நீ நல்லா கறி சாப்பிடணும், அப்ப கையில கால ஸ்ட்ரென்த் வரும். டயட்டையும் அவருக்கு எக்ஸசைஸும் எழுதி கொடுக்கறாருன்னா எவ்வளவு முட்டாளான டாக்டரா இருப்பாரு. இல்ல உனக்கு வயிறு வலி இருக்குதா, ஓ தலைவலி இருக்குதா, உனக்கு தலைவலிக்கு மாத்திரை கொடுக்கறேன்னா எவ்வளவு முட்டாளான டாக்டரா இருப்பாரு. என்ன செய்யணும், பிரச்சனை என்ன அவனுக்கு, வயிற்றுல இருக்கிற அந்த கேன்சரஸ் கட்டி, அதை எடுத்தாத்தான் வேற எல்லாமே சரியாகும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாமே சரியில்லாத காரணம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காரியங்கள் சரியில்லாத காரணம், எனக்கும் என் கடவுளுக்கும் உறவு சரியில்லாததுனால தான். இஃப் ஐ எம் ரைட் வித் காட், தேவனிடத்தில் நான் சரியான உறவுல இருந்தேன்னா என் குடும்பத்துல சரியான உறவுல இருப்பேன், சிருஷ்டிப்புல சரியான உறவுல இருப்பேன், வாழ்க்கையில சரியான உறவுல எல்லாத்துலயும் நான் இருப்பேன். அது சரியில்லாத போது எதுவுமே சரியா வராது. சரி இருக்கிற மாதிரி நம்ம நாடகம் போடலாம், ஆனா சரியா வராது பாருங்களேன். அதான் ப்ராப்ளம், அதான் ரைச்சியஸ்னஸ் தான், தேவனிடத்தில் சரியான உறவில் இருப்பது. அதை கெடுக்கிறது பாவம் பாருங்களேன். அதன் மேல பசித்தாகம் உள்ளவன் பாருங்களேன், நான் தேவனிடத்தில் சரியான உறவில் இருக்கணுமேன்ற ஒரு பசித்தாகம் உள்ளவன் தான். மற்ற காரியங்களை பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற மனுஷருங்கெல்லாம் கல்யாணம் சரியில்லை, வேலை சரியில்லை, உடம்பு சரியில்லை, வசதி இல்லை, புருஷ மனைவிக்கு உறவு சரியில்லைன்றதை பொறுத்து கவலைப்படுறாங்க. ஆனா எந்த மனுஷன் கவலைப்படுறான், பசித்தாகமா இருக்கான், எனக்கும் தேவனுக்கும் உறவு சரியில்லையே. பாருங்க, ஒரு நாள் வைஃப்கிட்ட உறவு சரியில்லைனா எவ்வளோ வருத்தப்படுறோம், எவ்வளோ கோவம் ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு. கடவுள்கிட்டையும் எனக்கும் உறவு சரியில்லையேன்னு துக்கப்படுறவன் யாரு? கடவுள்கிட்ட நான் சரியில்லையேன்னு வருத்தப்படுறவங்க யாரு? அவன் தான் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் பாருங்களேன். அது மேல கவனமா இருக்கிறவன் நீதியின் மேல் பசித்தாகும். நீதி என்னும் போது பைபிள்ல ரெண்டு நீதியை குறித்து பேசுது, ஆனா அதை பிரிக்கவே முடியாது. இம்பியூட்டட் ரைச்சியஸ்னஸ் அண்ட் இம்ப்ளான்ட் ரைச்சியஸ்னஸ் தியாலஜிஸ் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பொசிஷனல் ரைச்சியஸ்னஸ் அண்ட் பிராக்டிக்கல் ரைச்சியஸ்னஸ். அதாவது நம்ம ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்புறோம் இல்லைங்களா, நான் பாவின்னு நான் உணர்ந்து இயேசு மேல விசுவாசம் வைக்கும் போது இயேசுடைய நீதி எனக்கு சுமத்தப்படுது இல்லைங்களா. சுமத்தப்படுறதுனால தேவனுக்கு முன்பதாக நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன், தேவனுக்கு முன்பதாக நான் நீதிமான் ஆகிறேன். அது ஒரு நீதி இல்லைங்களா. அதான் காஸ்பலுடைய பெரிய அதிசயம், நீ பாவியா இருந்தாலும் உன்னை விசுவாசத்தின் மூலமா உன்னை நீதிமான் ஆக்க முடியும் இல்லைங்களா. அதான் காஸ்பல் நம்ம பாக்குறோம். அவன் தேவனுக்கு முன்பதாக நீதிமான் ஆகிறான். அதான் பொசிஷனல் ரைச்சியஸ்னஸ் இல்லைங்களா. ஆக்சுவலா நான் ஆயிரல, ஆனா லீகலா என் ஆண்டவர் நீதிமானா அவர் பாக்குறார். ஆனா அது அடுத்தது அதை பிரிக்கவே முடியாது. எவன் உண்மையா தேவனுக்கு முன்பதாக நீதிமான் ஆயிருக்கிறான், எவன் உண்மையா ஆண்டவருக்கு முன்பதாக இயேசுடைய நீதியை போத்தப்பட்டிருக்கான், அவனுக்கு அடையாளம் என்னன்னா அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில உண்மையான நீதியின் மேல் பசித்தாக உள்ளவன் தான். இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. அது நடந்திருந்தா இது இருக்கும் இல்லைங்களா. எனக்கு பொசிஷனல் ரைச்சியஸ்னஸ் இருக்குங்க, பிராக்டிக்கல் கொஞ்சம் குறைவா இருக்குன்றத சொல்ல முடியாது. நம்ம அது இருந்தா இந்த தாகம் உனக்கு இருக்கும், அதைத்தான் ரெண்டும் பிரிக்க முடியாது. அந்த நீதியை பத்தி தான் இவர் பேசுறார். அந்த நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் வாழ்க்கையை சொல்ல போனா பரிசுத்தமாக்குது இல்ல, ஆண்டவர் என்ன நீதிமான ஆக்கியிருக்கிறாரே, அவருக்கு முன்பதாக நான் நீதிமானா இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் நான் நீதிமானா வாழணும், பரிசுத்தமா வாழணும்னு பரிசுத்தத்தின் மேல பசித்தாகும், பரிசுத்தம் ஆகணுமேன்ற பசித்தாகும். ஒரு நீதிமானாக்கப்பட்ட மனுஷனுக்கு அவன் வந்து எல்லாத்துலயும் நான் ஒழுங்கா நடக்கணுமேன்ற ஒரு வாஞ்சம் இருக்கும். இல்லைங்களா? என்னுடைய சிந்தனையில நான் ஒழுங்கா இருக்கணும், என்னுடைய பாஷையில நான் ஒழுங்கா இருக்கணும், என்னுடைய நடத்தையில நான் ஒழுங்கா இருக்கணும் ஒரு வாஞ்சு அவனுக்கு இருக்கும். நான் கரெக்டா ஜபம் பண்ணணும், கரெக்டா பைபிள் படிக்கணும் இல்லைங்களா, ஆண்டவரை சரியான விதத்துல ஆராதிக்கணும், சபைக்கு ஒழுங்கா போகணும், அதானே நீதி. நான் ஒழுங்கா எல்லாத்திலயும் இருக்கணும்ன்ற ஒரு வாஞ்சு அவனுக்கு இருக்கும். நான் ஆண்டவரை சரியான விதத்துல நேசிக்கணும். ஆனாலும் அப்படி இருக்கிற மனிதன், அப்படி வாஞ்சு அவனுக்கு இருந்தாலும் அவனுக்குள்ள பாவம் இருக்குது, இன்னும் இச்சை இருக்குது, அந்த இச்சைக்கு விரோதமா அவன் போராடுறான் இல்லைங்களா. இவன் வந்து பரிசய நாடகம் போடுறவன் இல்ல, இவனுக்கு நல்லா தெரியும் தேவனுக்கு முன்பதாக இருக்கணும்னா அது எவ்வளவு இது, எவ்வளவு ஹோலியா இருக்கணும். தேவனுக்கு முன்பதாக நான் இச்சையா பார்த்தாவே அவர் வேசித்தனோன்னு வாரே, அந்த மாதிரி அதை பார்ப்பான். அவர் பார்க்கறதே தவறு, இச்சைய பார்த்தாவே அது வேசித்தனோன்றாரு. நான் பொருளாசை பண்ணாவே திருடுனேன் அப்படின்றாரு. நான் தவறான விதத்தில் கோபப்பட்டாவே கொலை பண்ணறத சமமா பாக்குற தேவனுக்கு முன்பதாக நான் நீதியா வாழணும்னு அந்த நீதிக்காக பசித்தாகவும் உள்ளவனா இருப்பான். இது என்கிட்ட இல்லையே, எனக்கு வேணுமேன்ற ஒரு பசித்தாகம் அவனுக்கு இருக்கும். ஆனா அவனுக்குள்ள எவ்வளவோ பாவ இச்சைகள் அவனை தூண்டுறதையும் வாதிக்கிறதையும் அதை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டு நீதியின் மேல அவன் வாஞ்சியா இருப்பான். அவன் சொந்த நீதி மாத்திரம் இல்ல, மத்தவங்களும் அவன் நீதிமான் ஆக்கணும்னு முயற்சி செய்வான் இல்லைங்களா. மத்தவங்கள அந்நியாயத்தை பார்க்கும்போது, பாவத்தை பார்க்கும்போது அதை குறித்து வருத்தம் வேதனை அவனுக்கு இருக்கும். இதான் நீதி. நீதி நான் என்னன்னு பாக்குறோம், இது ரெண்டுமே பிராக்டிக்கல் அண்ட் பொசிஷனல் அண்ட் பிராக்டிக்கல், அதுதான் நம்ம பாக்குறோம். இப்படித்தான் இதன் மேல் பசித்தாக உள்ளவன் பாக்கியவான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, அடுத்ததாக ரெண்டு காரியம் பார்த்திருக்கிறோம் இது வரைக்கும். என்ன, எப்படிப்பட்ட பசித்தாகும் இது, எது மேல பசித்தாகும் இல்லைங்களா, நீதியின் மேல் பசித்தாகும். தேவனுக்கு முன்பதாக நான் சரியான உறவுல இருக்கணுமே, ரைட் ரிலேஷன்ஷிப்ல நான் இருக்கணுமேன்ற பசித்தாகும். சரி, ஏன் இவர்கள் பாக்கியவான்கள், அடுத்த கேள்விக்கு போவோம். ஏன் இவர்கள் பாக்கியவான்கள், ஏன் இவர்கள் பாக்கியவான்கள்னா ஆண்டவர் ஒரு காரணத்தை அங்க சொல்றாரு. ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தா பல காரணங்களை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். முதலாவது காரணம் சிம்பிளா சொல்ல போனோம்னா, ஒரு அருமையா சொல்லலாம், ஏசு பாக்கியவான்னு சொல்லிட்டார், அதனால பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. யோசிச்சு பாருங்களேன், தேவ குமாரன் எல்லா மனிதர்களையும் பார்த்து வருத்தப்படுறாரு, கக்கரையும் பரிசேரங்கள்லாம் பிடிச்சி திட்டுறாரு, அவங்கள கண்டுக்கவே இல்லை, அவங்க ஆலயத்தை கண்டுக்கல, ஒன்றும் கண்டுக்கல. ஆனா ஒரு மனுஷனை பார்த்து நகைத்து நீ பாக்கியவான் அப்படின்னாருன்னா அது பத்தாது. எவ்வளவு பெருசு, பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே நீ பாக்கியவான், ஏன்னா இது மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல. எல்லா மனிதர்களுக்கும், எந்த இயற்கை மனிதனுக்கும் நீதினாவே பிடிக்காது. நம்ம பிடிக்குதா யோசிச்சு பாருங்களேன், நீதி என்ற வார்த்தையே நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல, யோசிச்சு பாருங்க. நேச்சுரல் அவர்ஷன் வாங்க, இயற்கையாவே நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை மாத்திரம் இல்ல, அந்த கான்செப்டே நமக்கு பிடிக்காது. நீதினாவே எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா இந்த மனுஷனுக்கு அது மேல பசித்தாக வந்திருக்குதா, இது பரலோகம் கொடுத்தா தான் அவனுக்கு வர முடியும். எல்லா மனிதர்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம், மனுஷர்களுக்கு முன்னாடி நாடகம் போடுறதுக்கு தான் வாழ்றாங்களே தவிர, நாடகம் போட்டுக்கிட்டு ஒரு சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டா போதும்னு வாழ்றாங்களே தவிர, ஆனா தேவனுக்கு முன்பதாக நான் சரியான உறவுல வாழணும், அது ஒன்றே தேவைன்னு வாழ்றது வந்து அது பரலோகம் கொடுத்தா தான் அந்த தாகம் வரவே முடியும். இல்லைன்னா நமக்கு வராது, இல்லைன்னா எனக்கு வராது, உங்களுக்கும் வராது. பாருங்களேன், நமக்கு வராது. அது பரலோகம் கொடுத்த ஒரு ஈவ், அது ரொம்ப சுப்ரீம்லி பிளஸ்டுங்க இவன். ஏன்னா இவன் கண்ணு தான் திறக்கப்பட்டது. எல்லா மனிதர்களும் பைத்தியக்கார காரியங்களை மதிப்பிட்டு இதுதான் திருப்தி தரும், இதுதான் திருப்தி தரும் நாடும் போது இவன் கண்ண திறக்கப்பட்டவன். உண்மையான திருப்தி தரக்கூடிய காரியம் எதுன்றத சரியா கிரைத்து கொள்வதற்கு அவன் அறிஞ்சுக்கிட்டான். இவன் பாருங்களேன், மனுஷருங்க அதான் ஒரு வசனத்தை போட்டிருக்கு, குருடான பாவ மனுஷன் கசப்ப இன்பம்னுவான், இன்பத்தை கசப்புன்னுவான், இருளை ஒளியினுவான், ஒளியை இருளுன்னுவான். அப்படித்தான் மனுஷருங்க, பைத்தியம் அப்படி வாழ்ற மனுஷருங்க எல்லாம். ஆண்டவர் பார்த்து ரொம்ப மனுஷங்களை திட்டுறது எதுக்கு தெரியுமா, ஐயோ தாகமா இருக்கிறவர்களே ஏன் உங்க பிரயாசத்தை திருப்தி இல்லாதது செஞ்சு ஆயுச வீணடிக்கிறீங்க, ஐயோ தாகமா உள்ளவர்களே ஏன் நீங்க அநியாயமா உங்க பணத்தையும் முயற்சியோ செலவிடுறீங்க, என்னிடத்தில் வாருங்க, திருப்தியானதை நான் கொடுக்கறேன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா. அதுதான் அந்த அதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு புரியுது அது என்ன இல்லைங்களா, இதை தெரிஞ்சுக்கிட்ட மனுஷன் அதனால பெரிய பாக்கியவான். இந்த உலக மனுஷருங்க நீதிக்கு எந்த மதிப்பும் கொடுக்காத மனுஷருங்க தான். ஈசா மாதிரி, எனக்கு ஒரு பானை கரிசோறு கொடுங்க போதும், உன் நீதியெல்லாம் நீயே வச்சுக்க அப்படின்றவங்க தான் எல்லாருமே இல்லைங்களா. நீதிக்காக நிக்கிறவங்க யாரு, ஈசா மாதிரி. அது கொடுத்து போறது போதும், கொஞ்சம் இன்பத்தை கொடுத்துட்டு போதும், நீதியை பத்தி எல்லாம் கேரே இல்ல, நீதி பழைய செருப்பு மாதிரி நம்ம ஊர்ல. அந்த நீதி மேல யாருக்குங்க, நம்மளே யோசிச்சு பாருங்களேன். எனக்கும் அது நீதினு படிச்ச உடனே இயற்கையாவே எனக்கு அவ்வளவு பிடிக்காத வார்த்தை தான். ஏன்னா தீமையும் சாக்கு போக்கும் ஆண்டவர்கிட்ட டபாய்க்கிறதும் அப்படி வாழ்ற மனிதர்கள் தான் நம்ம. ஆண்டவர்கிட்ட கரெக்டா இருக்கணும், எல்லாத்திலயும் ஆண்டவர் முன்னாடி நான் கரெக்டா இருக்கணும்ன்ற ஒரு ஆசை பரலோகத்தினுடைய ஈவு, வரப்பிரசாதம். அது பரலோகம் கொடுத்தா தான் அந்த மனுஷனுக்கு அப்படி வர முடியும், இயற்கையா வரவே முடியாது ஒருத்தனுக்கும். அதுதான் பாக்குறோம் பாருங்களேன், அவனுக்கு அப்படி இவனுக்கு அப்படி வந்திருக்கு பாருங்களேன். நீதியின் மேல ஆசை மாத்திரம் இல்ல, நான் ஒழுங்கா இருக்கணும்னு மாத்திரம் இல்ல, அவன் சாப்பாடுக்கு எப்படி பசித்தாகமா ஏங்குறானோ இயற்கைக்கு விரோதமாக நீதிக்காக அவன் ஏங்குறான். இதுக்கு முன்னாடி அவனும் வீணான காரியத்துல அவன் இருந்திருக்கலாம் இல்லைங்களா, உலக காரியத்துல இச்சைக்காக பசித்தாக உள்ளவர்கள் மனிதர்கள் தான் இல்லைங்களா, பாவ இச்சைகளுக்காக பொருளாசைகளுக்காக பசித்தாக உள்ளவர்கள் தான் உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா இவன் அவன் பசித்தாக வித்தியாசமானது இல்லைங்களா. இந்த பசித்தாகம் பாக்கியம் உள்ளது, ஏன்னா இது ஒருத்தனுக்கு வந்துருச்சுன்னா மத்த பசித்தாகலாம் இது விழுங்கிடும். ஏன்னா இது அவனுக்கு திருப்தி தரோம்னா மத்ததை ஏன் அவன் தேடுவான் பாருங்களேன். இச்சையில் பசித்தாகும் ஏன் அவனுக்கு இருக்காது, இது விழுங்கிறோம், இந்த பசித்தாகும் மத்ததெல்லாம் விழுங்கிறோம், பாக்கியம் இல்ல. யோசிச்சு பாருங்களேன், இந்த பசித்தாகம் காந்தி நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு இருக்கிற அனாவசியமான பாவ பசித்தாகத்தை இது விழுங்கிறோம். இது ரொம்ப பெரிய பாக்கியம் உள்ளது. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் ஏன் பாக்கியம், ஆரம்ப சொன்ன மாதிரி இது பரிசுத்தாவினால ஏற்படக்கூடியது, இயற்கைக்கு ரொம்ப விரோதமானது. இது பரலோகம் மாத்திரமே கொடுக்கக்கூடிய ஒரு ஈவு, அதனால பாக்கியம். இன்னொரு ஆண்டவர் சொல்ற காரியம், ஏன் இவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் படிங்க அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி.
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
பாருங்களேன், இந்த உலகத்துல எல்லோருமே திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது, திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சாகிற மனிதர்களுக்கு மத்தியில திருப்தியோடு வாழ்ந்து திருப்தியோடு சாகக்கூடிய ஒரே மனிதன் இவன் தான். அதான் இயேசு சொல்ற, இவர்கள் மட்டும்தான் திருப்தி அடையக்கூடியவர்கள், திருப்தியினான வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடியவர்கள் இவர்கள் மட்டும்தான். பாருங்களேன், திருப்தியோடு வாழக்கூடியவர்கள் இவர்கள் மட்டும்தான். இதை ஆண்டவருடைய ப்ராமிஸ், இது இதை பின்பற்றுகிறவர்களுக்கு நான் திருப்தியை தருகிறேன். இந்த ஆயுசுல இதை பின்பற்றுகிறவர்களுக்கு மெய்யான திருப்தியை நான் தருகிறேன். ஏன் திருப்தி அவர் தராரு, இந்த தாகத்தை ஏற்படுத்தினவரே அவர் தான். தாகத்தை ஏற்படுத்திட்டு அதை கொடுக்காம ஆண்டவர் இருப்பாரா, இல்ல, அதை திருப்தி செய்யறதுக்கு தான் அந்த தாகத்தையே கொடுத்தார் இல்லைங்களா. அது திருப்தி செய்யறதுதான், அது இந்த தாகம் உள்ளவர்களுக்கு அவர்கள் திருப்தி அடைவார்கள். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தே வில் பி ஃபில்ட், நீதியினால அவங்களை நிரப்புவார், சமாதானத்தினால் அவர்கள் நிரப்புவார், சந்தோஷத்தினால் அவர்கள் நிரப்புவார், திருப்தியினால் அவர்கள் நிரப்புவார் தான் பாக்குறோம். இது திருப்தின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பசியா இருந்து தாகமா இருந்து ஒருத்தன் சாப்பிடுறான்றத பாத்துருக்கீங்களா நீங்க, ஒரு 40 நாள் சாப்பிடல அவன் சாப்பிடுறான், எவ்வளவு திருப்தியா இருக்கும். பசியா இருக்கிறவனுக்கு தான் சாப்பாடு அருமை தெரியும்ன்ற மாதிரி அவன் அவ்வளவு பசி எடுத்தவன் அவன் எவ்வளவு திருப்தியா சாப்பிடுவான் யோசிச்சு பாருங்களேன். தான் தண்ணி குடிக்கிறத பாத்துருக்கணும், ஒரு பானை தண்ணிய கூட எடுத்து குடிச்சிடலாம் துப்பிச்சு. அது திருப்தி வந்து வெறும் பசி வலி எடுக்குது இல்லையா, அதுக்கு ஒண்டி சாப்பிட்டு நிற்க வச்சிருவாங்களா, அப்ப இனிமே பசி இல்ல நிக்க வச்சிடறான்னு இல்ல, எவ்வளவு ஃபுல்லா சாப்பிட முடியுமோ இல்லைங்களா, அந்த அளவுக்கு சாப்பிடுற அந்த பசி நிலைமையை தாண்டி அது கடந்த திருப்தி வரைக்கும் அந்த வார்த்தை தான் இங்க போட்டிருக்கு. வெறும் அந்த பசி வலியை அடக்கிறதுக்கு ஒண்டி இல்ல, அதை தாண்டி முழுமையா எக்கச்சக்கமா அவனுக்கு கிடைக்கும்படிக்கு ஆண்டவர் திருப்தி செய்வார். அந்த வார்த்தை தான் அங்க போட்டிருக்கு பாருங்களேன். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பூரண திருப்தி அடைவார்கள். பூரண ஒரு வசனம் படிப்போமே, எரேமியா 31:14, இன்னொருத்தர் எபேசியர் 3:19 படிப்போம், 3:19, எபேசியன்ஸ் 3:19. எது முதல்ல எடுத்திருக்கீங்க நீங்க படிக்கலாம், 31:14 எபேசியன்ஸ் யாராவது எடுத்திருந்தா நீங்க படிக்கலாம்.
அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வந்தவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறைவேறவும்
பாருங்களேன், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தோடு நிறையப்படவும். The man will be, இங்கிலீஷ்ல the man will be filled with the fullness of God அப்படின்னு இருக்கு. ஆம்பிளிஃபைட்லாம் பாத்தீங்கன்னா you'll be flooded with the fullness of God அப்படின்னு. கடவுள் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவர், பரிபூர்ணம் உள்ளவர், நீதி உள்ளவர்னா அவருடைய முழுமையான பரிபூர்ணம் வந்து ஃபுல்லா நம்மள நிறைய படவும் அப்படின்னு போட்டிருக்கு. பாருங்களேன், ரொம்ப அதிசயமான வசனம். ஒவ்வொரு என்னுடைய நரம்புல நாடி எல்லாமே கடவுளால, கடவுளுடைய பரிபூர்ணத்தினால நிறையப்படவும் அந்த வசனம் வருது. யாருக்கு தான் அது நடக்கும்? யாருக்கு நடக்கும்? வேண்டா வெறுப்பா ஜபம் பண்றவங்க, வேண்டா வெறுப்பா பைபிள் படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் நடக்காது. நீதியின் மேல் டெய்லி பசித்தாகம் உள்ளவனுக்கு கடவுளுடைய பரிபூர்ணம் அவைலபிள் இருக்கு, நிறைய வச்சிருக்கிறாரு. அது யாருக்கு தான் சீப்பா போட மாட்டாரு அவரு. அது மேல பசித்தாகம் உள்ளவனுக்கு தான் கொட்டி கொடுப்பாரு. அவன் ஒவ்வொரு நாடி நரம்பு சீரழிந்திருந்தாலும் அதை சீர்படுத்தி அவன்ல கடவுளை நிரப்புறதுக்கு கொடுப்பாராம். பாருங்களேன், இட் பி ஃபில்டு வித் த கடவுளுடைய பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் ரோமர் படிங்க, இறைமை எடுத்துட்டீங்களா? 31:14
ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொன்னு ரோமர் 15:13 படிங்களேன், எப்படி எல்லாம் ஆண்டவர் திருப்தி செய்யறாருன்றது ரொம்ப அருமையா போட்டிருக்கு இந்த வசனத்தில். ஆவியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு அந்த வசனம், ஆண்டவர் அவர்களை எந்த அளவுக்கு திருப்தி செய்வார்னு அருமையா போட்டிருக்கிற வசனங்கள் படிங்க. 15:13
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களுக்கு நிரப்புவாராக.
சந்தோஷத்தினாலையும் சமாதானத்தினாலையும் உங்களை நிரப்புவாராக. இதைத்தானுங்க மனுஷன் தேடுறது, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும். அது யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? டைரக்டா சந்தோஷத்தை தேடுறவங்களுக்கு கிடைக்காது, நீதியை தேடுறவங்களுக்கு தான் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். அது நிரப்புற அளவுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு தான் கிடைக்கும். இவன் பாக்கியவான் இல்ல, யோசிச்சு பாருங்க. இவன் தான் பாக்கியவான், எல்லாம் அது வேணும் இது வேணும், சாகுறப்போ சாகுற டைம்லயும் மைக்ரோசாப்ட் ப்ரோ லேப்டாப் வேணும்னு எழுதி வாழ்க்கையெல்லாம் ஏங்குறவங்க, திருப்தி இல்லாத ஒரு ஆயுசை வாழ்றவங்க சாலமன் மாதிரி, சந்தோஷத்தினாலையும் சமாதானத்திலையும் நிரப்பப்படுகிறார்கள். யார்? இவங்க தான் நீதியை தேடுகிறவர்கள். அதனாலதான் இவன் பாக்கியவான். பாருங்களேன், பாக்கியவான் இவன் நிரப்பப்படுவான் அப்படின்னு போட்டிருக்கு. எந்த அளவுக்கு நிரம்புவாங்க, எந்த அளவுக்கு கடவுளுடைய பரிபூர்ணத்துல நிரம்பி 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 பைபிள் என்ன போட்டிருக்கு? 1 யோவான்ல அவர் வெளிப்படும் போது நாமும் அவரை போல் இருப்போம். பாருங்களேன், கடவுளுடைய குமாரனுடைய சாயலா ஆவற வரைக்கும் விடமாட்டாரோ, அந்த அளவுக்கு அவங்கள நிரப்பி தெய்வத்துவத்தினால அவங்களை நிரப்புவார் அப்படின்னு போட்டிருக்கு. உண்மையாவே இது ரொம்ப பாக்கியம் உள்ளவர்கள் தான். பாருங்களேன், ஒரு எப்படி இது ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு இவங்க நிரப்பப்படுவார்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த நீதியின் மேல் பசித்தாக வந்து ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் போட்டிருக்கு. இது ரெண்டும் கான்ட்ரரி. நிரப்பப்படும் போது திருப்பி பசித்தாக எடுக்குமா? என்ன சொல்றீங்க? நல்லா சாப்பிட்ட உடனே பசித்தாகம் போயிடும் தானே? இனிமே பசித்தாக இருக்காது. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? அவங்க ஒரு பக்கத்தில் நிரப்பப்படுவார்கள், ஆனா தொடர்ந்து பசித்தாகம் உள்ளவர்களா இருப்பார்கள். அது எப்படினா, இது ஒரு பாரடாக்ஸ், ஒரு பாரடாக்ஸ். ஏன்னா நீதி நமக்கு கிடைக்கும் போது, ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் போது ஒரு லெவலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு லெவலுக்காக பசித்தாகமா இருக்கிறோம். அது நம்மள நிரப்பும் போது நம்ம ஆத்மா இன்னும் கொஞ்சம் பெருத்து போகுது. புரியுதுங்களா? இப்ப வயிறு சாப்பிட சாப்பிட வயிறு பெருசாயிட்டு போகுதுன்னு நினைச்சுக்காங்களேன், அந்த மாதிரி நம்ம ஆத்மா ஏங்குது ஒரு நிலைமைக்காக. குறுகிய ஆத்மா இருக்குது. ஆண்டவரே நான் வளரணும், கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் கிருபைனால நிரப்புறாரு. என்ன ஆகுது? அந்த கிரேஸுக்கு கிருபைக்கு கெப்பாசிட்டி இன்னும் அதிகமாகுது, இன்னும் நிரப்ப இன்னும் அதிகமாகுது, இன்னும் நிரப்ப இன்னும் அதிகமாகுதுன்ற மாதிரி அவர்கள் தொடர்ந்து நீதியின் மேல் பசித்தாகம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் நிரப்ப 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 இன்னும் தாகம், இன்னும் தாகம். அப்படிப்பட்ட தாகம் இது. இயற்கையான தாகத்தை விட இது வித்தியாசமானது, இயற்கையான பசித்தாகத்தை விட வித்தியாசமானது. எவ்வளவு கிடைக்குமோ அவ்வளவு அதிகமா தாகம், ஏன் எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவும் பெருத்துக்கிட்டு போவோம். இது ஆத்துமா அப்படித்தான் இது. பாருங்களேன், அதுக்கு உதாரணம் மோசேவை எடுத்து பார்க்கலாம். மோசே வந்து கடவுளுடைய பெரிய அற்புதங்களை செய்த மனிதன், பெரிய காரியங்களை கடவுளுக்காக செய்த மனிதன் இல்லைங்களா. கடல்லாம் பிரிச்சாரு, நேர்முகமா கடவுள் அவர்கிட்ட பேசினாரு, மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி. அவர் ஆலயத்தின் பரலோகத்தின் மாடல்லாம் காமிச்சு இங்க ஆலயம் கட்டணும்னு சொன்னார். அதெல்லாம் பார்த்த மோசே கடைசியில் அவருக்கு ஆசை என்ன இருந்துச்சு தெரியுமா? அப்பா போதும்பா, கடவுளை பார்த்தது, கொஞ்ச நேரம் உலகத்தை என்ஜாய் பண்ணலான்னு அவர் போல. என்ன சொன்னார் தெரியுமா? ஷோ மீ யுவர் க்ளோரி, உம்முடைய மகிமே எனக்கு காமியும் அப்படின்றாரு. உன்ன நேரா பாக்கணும் அப்படின்றாரு. ஏன் இவ்வளவு பார்த்தாது? பார்த்தது பத்தாதா? இல்ல பத்தாது, இது அப்படித்தான் பசித்தாக வரும். இது எவ்வளோ பசி எடுக்குதோ இன்னும் அதிகமா திருப்தி செய்ய செய்ய பசி எடுக்கும். இன்னும் தாவீதை எடுத்து பார்ப்போமே. தாவீது வந்து இஸ் அ மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றபடி நடந்த மனிதன் பாக்குறோம். எவ்வளோ சங்கீதங்களை அவரு தான் எழுதி இருக்கிறாரு. சங்கீதத்துல ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் பிரசன்னத்தையும் அனுபவிச்சு அதனால ஆறுதல் அடைந்து பலன் அடைந்து எழுதி இருக்கிறார். எவ்வளவு எழுதி இருக்கிறார் இல்லீங்களா? ஆனா அதே மனுஷன் தான் என்ன எழுதி இருக்கிறாரு? மான்கள் நீரண்டை வாஞ்சித்து கதறுவது போல் அவருதான். ஏன்பா இவ்வளவு கொடுத்தாரே, பத்தாதா? இல்ல பத்தாது, இன்னும் எவ்வளோ வேணும் எனக்கு, இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு ஏங்குற ஒரு பசி பாருங்களேன். சங்கீதம் 63:1-2 படிங்களா, 63:1-2.
தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விட்டாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது.
பாருங்களேன், இன்னும் எவ்வளவு கிடைக்குதோ, எவ்வளவு அதிகமா கிருபை கிடைக்குதோ, எவ்வளவு தேவ பிரசன்னம் கிடைக்குதோ, இன்னும் அதிகமா அவர் மேல தாகம் ஏற்படுத்துகிற ஒரு தாகம்ங்க. இது ஒரு பிளஸ்டு அங்கர் அண்ட் தர்ஸ்ட் இல்லைங்களா? என் புதிய ஏற்பாடுல ஒரு உதாரணம் எடுத்துப்போ. பவுல், மூணாவது பரலோகத்துக்கே நான் போனேன், ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவரை பார்த்திருக்கிறாரு. புதிய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு ரெவலேஷன் வந்து அவருக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கும் கிடைக்கல. முக்காவாசி புதிய ஏற்பாடு எழுதுற மனுஷன் அவருடைய ஆசை என்ன தெரியுமா? பிலிப்பியர்ல சொல்றார், ஐ வாண்ட் டு நோ ஹிம், கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும் அப்படின்றார். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு தாகம், அதிசயம். இன்னும் தொடர்ந்து பாருங்களேன், இன்னும் ஒரே ஒரு காரியத்தை, ஏன் இவர்கள் பாக்கியவான்னு பார்த்துட்டு வரோம். மூணு காரியத்தை பார்த்துருக்கிறோம். எப்படிப்பட்ட பசி தாகம் இது? நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அழமானது. ரெண்டாவது, எதன் மேல பசி தாகம்? நீதியின் மேல். தேவனுக்கு முன்பதாக நான் நேரா இருக்கணும், அவருடைய உறவுல ஒழுங்கா இருக்கணும், அவரோட அந்யோன்யமா இருக்கணும்ன்ற பசி தாகம். மூணாவதாக, ஏன் இவர்கள் பாக்கியவான்கள்? ஆண்டவர் சொல்றது திருப்தி அடைவார்கள் அப்படின்னு பாருங்களேன். இந்த வசனங்கள்லயே ரொம்ப அருமையா இருக்கு பாயிண்ட் நான் கவனிக்கணும்னு பாத்துறேன். இந்த எட்டு, இந்த பியாட்டிடியூட்ஸ்ல எட்டு பியாட்டிடியூட்ஸ் இருக்கு. எட்டுல பாத்தீங்கன்னா, ஒன்னாவது வந்து மூணாவது வசனத்துல இருக்கு, கடைசி இது வந்து பத்தாவது வசனத்துல இருக்கு இல்லீங்களா? அது ஒன்னாவது எட்டாவது கடைசி முதலாவது கடைசி இது வந்து முடியறது வந்து இங்கிலீஷ்ல பார்த்து தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு முடியும் இல்லீங்களா? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, ஆவியல் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏன்? தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. பத்தாவது என்ன வருது? ராஜ்யம் அவர்களுடையது வருது. ஆக்சுவலா இது ரெண்டும், இது எட்டையும் ரெண்டா பிரிக்கலாம், ரெண்டா பிரிச்சு கூட பாக்கலாம். இது ரெண்டும் ரெண்டா பிரிச்சு பார்த்தோம்னா இது ரெண்டுலயும் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இருக்கிறத பாக்கலாம் பாருங்களேன். ரெண்டுலயும் முதலாவது ஆறாவது வசனத்துல முடியுது படிங்களா? ஆறாவது வசனம்,
நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்,
திருப்தி அடைவார்கள். இந்த இந்த எட்டுமே ரெண்டா பிரிச்சோம்னா அந்த ரெண்டா பிரிக்கிறதுல கடைசி இது நீதியை பத்தி பேசுது, அந்த ரெண்டாவது பிரிக்கிறதுல எட்டாவதும் நீதியை பத்தி தான் பேசுது இல்லீங்களா? பத்தாவது வசனமும் நீதியின் நிமித்தம் துயரப்படுகிறவர்கள். அந்த மாதிரி இது ரெண்டும் பார்த்தோம்னா இது ரெண்டு குரூப் ஆயிடுச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் குரூப் வந்து வெறுமைய பத்தியே பேசிட்டு வருது. வெறுமை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், இது மூணும் எங்க கொண்டு வருது? நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள ஸ்டேஜுக்கு கொண்டு வருது. இது எல்லாமே வெறுமையை குடிக்குது, என்கிட்ட இல்லன்றத குறிக்குது, குறைய குறிக்குது. ஆனா இது எல்லாமே அடைஞ்சு நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள ஸ்டேஜுக்கு ஒருத்தன் வந்துட்டானா அடுத்த நாள் முழுமையும் பரிபூர்ணத்தையும் நிறைவு குறிக்குது. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள ஸ்டேஜுக்கு ஒருத்தன் வந்துட்டானா அடுத்தது என்ன தெரியுமா, எந்த அளவுக்கு தேவ கிருபை அவன் நெஞ்சில நிரப்பி இருக்குன்னா இறக்கம் உள்ளவனா அவன் மாறுறான். அது நிறைவை குறிக்குது. அவன் குணங்கள் எல்லாத்திலையும் இறக்கம் உள்ளவனா பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய நீதியா பரிசுத்தம் அவனுக்கு கிடைக்குதுன்னா வெறும் வெளியில இல்ல, இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவனா அவன் மாறுறான். அது மாத்திரம் இல்ல, அடுத்தது என்ன வருது, சமாதான உள்ளத்துல எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குதுன்னா வெறும் உள்ளுக்குள்ள ஒன்றே சமாதானம் இருக்குது இல்ல, அவன் செய்யற விதங்கள் எல்லாம் சமாதானம் செய்கிற மனிதனா அவன் இருக்கிறான். எங்க போனாலும் ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் சமாதானம் செய்கிறவனா அவன் இருக்கிறான். புரியுதுங்களா ஏன் இதை சொல்றேன்னா, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள ஸ்டேஜ் வந்து அதுதான் அடுத்த ஸ்டேஜ் நிறைவுக்கு. இந்த ஸ்டேஜ ஒருத்த அடைஞ்சிட்டானா அடுத்தது ஆண்டவருடைய கிருபையினால இறக்கத்தினால நிறையப்படுறதும் பரிசுத்தினால நிறையப்படுறதும் சமாதானத்தினால நிறையப்படுற ஸ்டேஜ் எது, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள ஸ்டேஜ் தான். பாருங்களா இது ரெண்டோ ரெண்டா பிரிச்சோம்னா, ஒன்னு வெறும் வெறுமையை குறிக்குது, வெறுமையெல்லாம் குறிச்சு இந்த நிலைமைக்கு ஒரு மனுஷன் வந்துட்டானா அடுத்த வர இதெல்லாம் நிறைவை குறிக்கிற ஒரு ஸ்டேஜ். அதனாலதான் பாக்கியம், இந்த நிலைமைக்கு வர்றது பெரிய பாக்கியம் இல்லைங்களா. சரி நம்ம இதோடு முடிப்போம். சில ரெண்டு மூணு பாயிண்ட் பயன்பாடுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், நான் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவனா இருக்கிறேனா. நம்ம பயன்பாடுக்கு இவ்வளவு காரியம் பார்த்திருக்கிறோம், மூணு காரியம் எவ்வளவு முக்கியமான காரியம். பசித்தாகம்னா என்னன்னு பாக்குறோம், எதன் மேல பசித்தாகம்னு பாக்குறோம், ஏன் அவர்கள் பாக்கியவான்கள் பாக்குறோம். இதெல்லாம் பார்த்தவர்கள் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒரு இன்வென்டரி க்வெஸ்சன், எல்லாம் எவ்வளவு இருக்குதுங்கன்னு பாத்துட்டோம். என்கிட்ட என்ன இருக்குதுன்னு நான் பாத்துக்கணும் இல்லையா, என்ன நான் பாத்துக்கணும், என்கிட்ட என்ன இருக்குது, எனக்கு நீதியின் மேல் பசித்தாகம் இருக்கிறதா. இந்த வசனத்துக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்லலாம், அநீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் அவர்கள் முடியுங்களா, ஏனெனில் அவர்கள் ஒரு காலம் திருப்தி அடைய மாட்டார்கள். பாவத்திலையும் உலகத்திலையும் பைபிள் ரொம்ப கடிந்து கொள்ளுதுங்க, நமக்கு சொல்றதுக்கு பேஜாரு. நம்ம லேண்டு மேலையும் இச்சைகள் மேலையும் உலகத்தின் மேலையும் நம்ம பசித்தாகம் உள்ளவர்களா இருந்தோம்னா பைபிள் ரொம்ப கடிந்து கொள்ளுது, நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமா போவோம்னு பைபிள் சொல்லுது. ஆஹாப்ன்ற ஒரு மனுஷன் லேண்டு மேல ரொம்ப பசித்தாகமா இருந்தான். கடைசியில் அவன் நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா, நாய்கள் போய் அவன் ரத்தத்தை நக்கிற மாதிரி போயிடுச்சு. எந்த லேண்டு மேல இதாயிருச்சான் அப்படி ஒரு பைபிள் ரொம்ப கடிந்து கொள்ளுது. மற்ற காரியங்கள் அதெல்லாம் அநீதியான காரியங்கள். நீதியின் மேல நம்ம இல்லாம பசித்தாகம் இல்லாம இருந்தா வேற எது மேலதான் பசித்தாகமா இருக்கிறோம், அநீதியின் மேலதான் பசித்தாகமா இருக்கிறோம். ஒரு காலம் திருப்தி நம்ம வாழ்க்கையில ஏற்படவே ஏற்படாது. நம்மள நம்ம மாத்திக்கணும், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களா மாத்திக்கணும். ஏன், நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிற மனிதனுக்கு அடையாளம் இது. ஒரு குழந்தை உயிரோடு இருக்குதுன்னா அதுக்கு பசி தாகம் இருக்கணும், இல்லைனா அது என்ன, ஒண்ணு செத்த இன்னும் பொறக்கலன்னு அர்த்தம், செத்து இருக்குதுன்னு அர்த்தம், இல்ல அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா. உடம்பு சரியில்லாதான் குழந்தைகளுக்கு இது பொருள். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம்னா நமக்கு பசித்தாகவும் இருக்கணும், அதை நாம பாத்துக்கணும். பசித்தாகவும் நமக்கு வந்து இப்படி மனிதர்களா நம்ம ஒரு போதும் இருக்கக்கூடாது. சரி எனக்கு போதுமான வசதி இருக்குதுங்க, எனக்கு போதுமான பிள்ளைகள் இருக்காங்க, ரொம்ப திருப்தியான இருக்குது, ரொம்ப நல்ல உயர்நிறைய சாப்பாடு கிடைக்குது, அதோடு திருப்தி ஆகுறது வந்து ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளமே இல்லை. எவ்வளோ வசதி இருந்தாலும் அவன் பயங்கர பசித்தாகம் உள்ளவனா இருப்பான். ஏன், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் இல்லைங்களா. உலக காரியங்கள் நம்மள திருப்தி ஆக்குதுன்னா அது ரொம்ப ஆபத்து, அது ரொம்ப பயங்கரம். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளத நம்ம எங்க பார்க்க முடியும், பிராக்டிக்கலா எங்க பார்க்க முடியும், நீதியை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு த மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் ஏற்படுத்தி இருக்கிறார். மீன்ஸ் ஆஃப் கிரேஸ்னா என்ன, கிருபையின் சாதனங்கள் இல்லைங்களா. பைபிளை படிக்கிறது ஒரு மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். நமக்கு நீதி எதுங்க கொடுக்கும், பைபிள் படிக்கிறது இல்ல. ஜபம் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ், சர்மன்ஸ் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ், சப மீன்ஸ் ஆஃப் கிரேஸ். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களை எங்க பார்க்க முடியும், பைபிளே படிக்காதவனா நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன், இன்னைக்கு படிச்சா படிச்சுக்கிறேன் நாளைக்கு படிக்கா படிக்கிறேன்றவங்களா நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், கொஞ்சம் கூட இல்ல. பசித்தாகமே இல்லன்னு தான் உனக்கு அர்த்தம், ஆசை கூட உனக்கு இல்லையே, பசித்தாகம் இல்ல, ரொம்ப அது வேதனையான ஒரு காரியம். ஜபம் பண்ணாதது, தேவனுக்கு முன்பதாக நான் சரியா இருக்கணும்ன்ற பாரம் இல்லைன்னா வேற எதுதான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். இதுல நம்ம பசித்தாகம் ஜபத்துல எப்படி இருக்க, வேத வாசிப்புல எப்படி இருக்கிற, வாரக்கணக்கில் ஜபம் பண்றது இல்ல, அப்படி நம்ம இருந்தோம் எங்க பசித்தாகம் உள்ளவர்களா இருக்க முடியும், யோசிச்சு பாருங்களேன். சப சர்மன் கேட்கறது, அந்த சர்மனை எவ்வளவு ஆர்வத்தோடு கேட்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா பசித்தாகத்தோடு வருவாங்க, ஆண்டவர் அவங்களுக்கான திருப்தி ஆக்குறேன்றாரு இல்லீங்களா. நமக்கு எவ்வளவு அளவுக்கு தாகத்தோடு வருமோ அவ்வளவு அளவுக்கு ஆவியானவர் நம்ம கிட்ட பேசுவார். அதுதான் நம்ம பாத்துக்கணும். ஆகவே ரொம்ப முக்கியம், நம்ம பசித்தாகம் உள்ளவரது நம்ம மீன்ஸ் நம்ம கிருபையின் சாதனங்களை நம்ம பாத்துக்கலாங்க. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவர்களா நம்ம இருக்க செலுத்த வேண்டிய ரொம்ப கவனம் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆப்பிடைட் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம வளர முடியும் இல்லீங்களா. நம்ம பிள்ளைகளுக்கு கூட அவங்க வளரணும்னா நல்லா பசி எடுத்து சாப்பிடுற அளவுக்கு இருந்தா தான் வளர முடியும். பசித்தாகமே இல்லாத கிறிஸ்தவனை வளர்க்கவே முடியாது இல்லீங்களா. ஏன் அவன் பசித்தாகம் இல்லாம போயிரும்? ஏன்னா கண்ட தீனிய வாங்கி சாப்பிட்டு இல்லீங்களா, அதை இதை வாங்கி சாப்பிட்டு, இல்லைன்னா வெறும் காத்து வயிறுல ரொம்பச்சுன்னா அது பசியே தாகமே எடுக்காது. நம்மளும் அந்த மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள் பாவ பிரகாரமான காரியங்களை நம்ம திருப்தி அதை தேடி அதுலயே நம்ம கவனம் உள்ளவர்களா இருந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய ஆப்பிடைட்டே இழந்துருவோம் இல்லைங்களா. ஆவிக்குரிய ஆசையே நமக்கு இழந்துருவோம். அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். ஆகவே இதை நம்ம ரொம்ப முக்கியமா இந்த பாடத்தை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஆவிக்குரிய ஆப்பிடைட்ட கெடுக்கிற எந்த காரியத்துக்கும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. கெடுக்கிற எந்த காரியத்துக்கும், ஒருவேளை நமக்கு ஆப்பிடைட் இல்லைங்க, அந்த மாதிரி எனக்கு பசித்தாகும் இல்லைங்க, நான் கிறிஸ்தவன் தான் ஆண்டவரை நம்புறவன் தான் நீங்க இருந்தீங்கன்னா அது ஆப்பிடைட் எப்படி தெரியுமா திருப்பி கொண்டு வரலாம், எப்படி கொண்டு வரலாம்? நல்ல ஆப்பிடைட் வரணும்னா எக்ஸசைஸ் செய்யணும்னு வாங்க இல்லைங்களா. அதே மாதிரி அந்த மீன்ஸ் ஆஃப் கிரேஸ் கொடுத்துருக்கிறதே ஆண்டவர் அந்த ஆசையை நம்மளுக்கு திருப்பி கொண்டு வர்றதுக்கு தான். நம்ம அதை ஒழுங்கா பண்ண ஆரம்பிக்கணும் இன்னுமே இல்லைங்களா. வேதத்தை ஒழுங்கா அனுதினமும் சாப்பாடு இல்லாம என்னால் எப்படி இருக்க முடியாதோ, நான் பைபிள் படிக்காம நீங்க இருக்க முடியாது. சாப்பிடறதுக்கு டைம் இல்ல நம்ம யாராவது சொல்றோமா? எதுக்கெல்லாம் டைம் இருக்குன்ற சாப்பிடறதுக்கு வண்டி டைம் இல்லைன்னு சொல்றது இல்ல இல்லைங்களா. அதே மாதிரி தான் வீதியின் மேல் பசித்தாகவும் இருந்தா அவன் பைபிள் படிக்க டைம் இல்லைன்னு அவன் சொல்லவே மாட்டான், சொல்லவே மாட்டான். அது பைத்தியகார்த்தன் அப்படி சொல்றோம்னா நம்ம பைபிள் நான் படிக்குவேன், ஜபம் நான் பண்ணுவேன், நிறைய எடுத்து நான் பண்ணுவேன்றது. ஏன்னா அது மேல பசித்தாகத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு அந்த பசித்தாகம் இல்லை, அதை நீ குடும் ஆண்டவரே, அதை நீ குடும் ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னும் பெரிய ஆறுதல் ஒரு காரியம் இந்த வசனம் என்ன சொல்லுது, ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படாதவர்களா இருந்து ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன் நான் ரட்சிக்கப்படணும்ன்ற ஒரு வாஞ்சம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இல்ல ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனா ரட்சிக்கப்பட்டிருந்தோம் எனக்குள்ள எவ்வளோ பாவம் இருக்குது, எவ்வளோ அசுத்தம் இருக்குது, இதெல்லாம் மேற்கொள்ளணும்னு பாக்குறேன், பாவம் என்ன விட மாட்டேன், இந்த பாத்திரத்தன்மையான மனுஷன் நான் நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த மாதிரி வேதனை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா அது நீதியின் மேல் பசித்தாகத்தை தான் குறிக்குது இல்லைங்களா. ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் தர்றாரு, அதுல எந்த அளவுக்கு நம்ம வளர்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு திருப்தி கொடுக்கறேன் அப்படின்னு இருக்கிறாரு. இல்ல சில பேர் பின்வாங்கி போயிருந்திருக்கலாம், ஆண்டவர்கிட்ட ரொம்ப பின்வாங்கி போயிட்டங்க, ஆண்டவர் பிசாசு வந்து நம்ம கிட்ட ஆண்டவர் உன்னை கை விட்டுட்டாரு அவ்வளவுதான் உன்ன ஒன்றும் செய்ய மாட்டாரு நீ நரகத்துக்கு தான் போக போறேன்னு பிசாசு நமக்கு ஒருவேளை சொல்லலாம். ஆனா நமக்கு ஆண்டவரே நான் இப்படி வந்துட்டேனே நான் உங்ககிட்ட சேரணும் உங்ககிட்ட வரணும்ன்ற வாஞ்ச பசித்தாகத்தை தான் கேட்கிறாரு இல்லைங்களா. நீ ஏதாவது செய்ய நான் கேட்கிறாரு, பசித்தாக இருக்கா ஆண்டவரே உறவு எனக்கு வேணும், நீர் வேணும், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்ற ஒரு ஆசை உனக்கு இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை திருப்தி செய்யறேன்றார் இல்லைங்களா. அது ஒரு பெரிய ப்ராமிஸ் ஆண்டவர் செய்யறது. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.